இன்றைக்கு உலகமெங்கும் குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்றன. கிறிஸ்தவ குடும்பம் என்ற அந்த காரியமானது இன்றைக்கு தகர்த்தெறியப்பட்ட நிலையில் உலகமெங்கும் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானதாய் காணப்படுகிறது. The Christian family is shattered. ஆகவே இந்த நாளிலிருந்து கிறிஸ்தவ குடும்பம் என்ற தலைப்பிலே நான் ஒருவேளை அநேக வாரங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக இருக்கிறேன். அமையாலே இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் கிறிஸ்தவ குடும்பங்களாக இல்லை. ஏன் இதற்கு காரணம்? வேதம் சொல்லும்படியான கிறிஸ்தவ குடும்பம் என்ற இலக்கணமானது ஏன் தனிப்பட்ட நடைமுறை வாழ்க்கையில் இல்லாத ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆகவே இதற்கான விடைகளை நாம் இந்த நாட்களிலே பார்க்க இருக்கும்படியான இந்த செய்திகளின் மூலமாக நாம் பார்க்க இருக்கிறோம். ஏறக்குறைய குடும்பங்களில் காணப்படுகிற ஒவ்வொரு சூழலை மையமாக வைத்து இந்த வேதத்தின் அடிப்படையில் உங்கள் மத்தியிலே நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக விரும்புகிறேன். ஒரு காலத்தில் கிறிஸ்தவ தேசம் என்று அழைக்கப்பட்ட இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற தேசங்களில் இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பம் என்ற அமைப்பானது முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்ட காரியமாய் காணப்படுகிறது. இந்தியாவிலும் கூட விதமான கலாச்சாரங்கள் பெருகி வருகிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருமணம் என்பது தேவையற்றது, திருமணம் என்பது நாகரிக கலாச்சாரத்துக்கு அர்த்தமற்றது என்று எண்ணிக்கொண்டிருக்கிற பல படித்த பெரிய மனிதர்களும் கூட இதை அற்பமாக இன்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலமாக இருக்கிறது. ஆகவே முதலாவதாக நாம் இந்த குடும்பத்தை குறித்து பார்க்கும்படியான காரியத்தை நாம் சிந்திக்கிற வேளையில் ஆதியாகமம் மூன்றாவது அதிகாரத்தில் தேவன் தாமே ஏற்படுத்திய முதலாவது குடும்பத்தை மையமாக வைத்து உங்கள் மத்தியில் நான் எட்டு காரியங்களை போதிக்கும்படியாக இருக்கிறேன். அவை தொடர்ச்சியாக குடும்பங்கள் என்பதை குறித்த சகல காரியங்களையும் நாம் பார்க்க இருக்கிற இந்த சூழ்நிலையில் இதற்கு அஸ்திபாரமாக தேவன் இவ்விதமாக இந்த மகத்துவமான தம்முடைய திட்டத்தில் உருவாக்கின குடும்பம் என்பது என்ன என்பதை குறித்தும் அதன் மூலமாக அதன் அடிப்படையில் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பங்களில் காணப்படும்படியான காரியங்களை குறித்து ஆவியானவர் நிச்சயமாக நம்மோடு கூட பேசுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகவே இங்கே முதலாவது இந்த எட்டு காரியங்களில் முதலாவது காரியம் என்னவென்றால், தேவன் தம்முடைய உன்னதமான சிருஷ்டிப்பில் மகுடமாக குடும்பத்தை தாமே சிருஷ்டித்தார் என்று நாம் பார்க்கிறோம். The first thing that God did was, as a crown of all of his whole creation, the family was the one which comes to the foremost. ஆகவே இங்கு நாம் பார்க்கும்படியான காரியம் என்னவென்றால், கிறிஸ்தவ குடும்பமானது தேவன் தாமே தம்முடைய சிருஷ்டிப்பிலேயே முதலாவதாக மகிமைகரமான மேன்மைக்குரியதாக அவர் உருவாக்கின ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஆதியாகமம் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் 27 வசனத்தில் இவ்விதமாக தேவன் தாமே உண்டாக்கின இந்த குடும்பத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் 27 வசனத்தில், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆகவே அவருடைய எல்லாவிதமான கிரியைகளின் மத்தியிலே தேவன் மனிதனை தமது சாயலாக சிருஷ்டித்தார். அருமையானவர்களே, அவருடைய சிருஷ்டிப்பினுடைய மகத்துவமான காரியம் என்ன தெரியுங்களா? The uniqueness of his creation was, he created the man in his own image. அவர் தம்முடைய சாயலில் மனிதனை இவ்விதமாக சிருஷ்டித்தார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஆகவே அவருடைய உன்னதமான ஒரு படைப்பினுடைய மகத்துவமான காரியமானது தேவன் உண்டாக்கின இந்த குடும்பமாக இருக்கிறது. தேவன் தாமே இவ்விதமாக ஆச்சரியமான விதத்தில் இந்த குடும்பத்தை உண்டாக்கினார். ஒரு அற்புதமான ஒரு தேவனாக இந்த குடும்பத்தை உண்டாக்கினார், ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 139 சங்கீதம் 15 வசனத்தில் இவ்விதமாக தேவன் தாமே மனிதனை எவ்விதமாக உருவாக்கி இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 139 சங்கீதம் 15 வசனத்தில் நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டேன். அமையாலே தேவன் மனிதனை விசித்திரமான வினோதமாக மனிதனை தாமே சிருஷ்டித்தார். தேவன் இந்த குடும்பத்தை ஒரு உன்னதமான ஒரு ஆச்சரியமான விதத்தில் உருவாக்கினார். மனிதனுடைய படைப்பை நீங்கள் பார்ப்பீர்களானால் விசித்திர வினோதமாக ஒரு ஆணையும் ஒரு அதற்குரிய ஒரு பெண்ணையும் அவனுடைய வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களிலும் அவர்களோடு இணைந்து ஒரே நிலையில் காணப்படுகிற விதமாக அவருடைய எல்லா விதமான சிருஷ்டிப்புகளும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆணுக்கு இல்லாத அநேக விசேஷித்த காரியங்களை பெண்ணுக்கும், பெண்ணுக்கு இல்லாத அநேக விசேஷித்த காரியங்களை ஆணுக்கும் உருவாக்கி தேவன் மனிதனை ஆணையும் பெண்ணையும் குடும்பத்தையும் அற்புதமாக சிருஷ்டித்தார். நம்முடைய ஒவ்வொரு செல்லிலும் டிஎன்ஏ என்ற ஒரு மிக முக்கியமான ஜீன்ஸ் போல, இது மிக ஆச்சரியமானது. இன்றைக்கு பரிமாண கொள்கை எவல்யூஷன், அதாவது குரங்கிலிருந்து மனிதன் வந்தான், ஒரு சின்ன ஒரு துளியிலிருந்து உருவாக்கப்பட்டது இவைகள் என்று சொல்லுகிற இவ்விதமான பலவிதமான கொள்கைகளை கொண்டு மனிதர்கள் தேவன் இல்லை என்று சொல்லிக் கொண்டு இந்த உலகத்தையும் தங்களையும் ஏமாற்றிக் கொள்ளுகிற காரியத்தில் இந்த டிஎன்ஏ என்ற அந்த ஒரு சிறிய நுண்ணிய ஒரு காரியத்தை பார்ப்பீர்களானால் அதனுடைய அமைப்பில், அதனுடைய உருவாக்குதலில், அதனுடைய செயல்பாட்டில் தேவன் எவ்வளவு ஆச்சரியமாக உண்டாக்கியிருக்கிறார். ஒரு மகனை பார்க்கும் பொழுது இவருடைய மகனா நீ, அல்லது ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது அவளுடைய மகளா நீ, இவ்விதம் காணப்படுகிறது. தேவன் மிக ஆச்சரியமாக இவைகளை சிருஷ்டித்திருக்கிறார். ஆகவே ஒரு உன்னதமான சிருஷ்டி இல்லாமல் சிருஷ்டிப்பு இல்லை. அமையாலே தேவன் குடும்பத்தை அவருடைய சிருஷ்டிகளில் முதலாவதாக உன்னதமான ஒரு நோக்கத்தோடு கூட உண்டாக்கியிருக்கிறார். இந்த குடும்பம் என்பதை இரண்டாவது காரியமாக ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட உண்டாக்கியிருக்க, God has created the man and the woman with a great purpose. ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட தேவன் தாமே மனிதனை சிருஷ்டித்திருக்கிறார். தேவன் இந்த உலகத்தில் நோக்கம் இல்லாமல் அதை செய்யவில்லை. அமையாலே இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் தேவனுடைய நோக்கத்தை விட்டு விலகி போனதுனால அதில் நிறைவை காண முடியவில்லை, அதில் மெய்யான சமாதானத்தை காண முடியவில்லை. தேவன் என்ன நோக்கத்தோடு கூட மனிதனை சிருஷ்டித்தார் என்பதை குறித்து நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். 2 அதிகாரம் அங்கு 15 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 2 அதிகாரம் 15 வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அதை பண்படுத்தும்படியாக, அதை தாமே அவிதமான ஒரு பெரிய ஒரு திட்டத்தோடு கூட அவனை பண்படுத்த, அதை பதப்படுத்த, அதை காக்கும்படியாகவும் மனிதனை வைத்தார். வேதத்திலேயே பாவம் என்கிற காரியத்தினால தீட்டுப்படாதது 3 அதிகாரங்கள் தான். ஆதியாகமம் 1 அதிகாரம், ஆதியாவது 2 அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசி அதிகாரங்கள் 2 சொல்லலாம் என்றாலும் அந்த கடைசி 22 பாவத்தை குறித்த ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆகவே 21 அதிகாரம் இந்த முழு வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது இவ்விதமாக தீட்டுப்படாத காரியங்களானது இதை இங்கு நாம் பார்க்கிறோம். அமையாலே பாவம் என்கிறது எவ்வளவாக இந்த உலகத்தில் பாதித்தது என்பதை இல்லாத இந்த மூன்று அதிகாரங்களை மாத்திரமே இந்த வேதத்தில் பார்க்க முடியும். மற்ற எல்லா அதிகாரங்களிலும் பாவத்தையும் பாவத்தினுடைய தாக்கத்தையும் விளைவையும் நீங்கள் பார்க்க முடியும். தேவன் ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட அவனை தாமே அவிதமாக வைத்தார். அதை அவிதமாக அவன் அங்கு பண்படுத்தும்படியாக பாதுகாக்கும்படியாக வைத்தார். அண்மையாலே இது இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தை பாதுகாக்கும்படியாக செய்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட செய்கிறார். அழகான ஏதேன் தோட்டமாக ஆண்டவர் உருவாக்கி அதிலே அவன் வைத்துவிட்டான். ஏசாயாவில் இஸ்ரவேல் மக்கள் அநேக ஆண்டுகளுக்கு பின்பாக மன்னிக்கணும், சங்கீதம் புத்தகம் 128 சங்கீதம் புத்தகம் 128 சங்கீதத்தில் தேவனுடைய வார்த்தையானது இவ்விதமாய் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். சாம் 128 இரண்டாவது வசனத்தில் அவிதமாக தேவன் தாமே சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அங்கு 128 சங்கீதம் 2 வசனம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கிறிஸ்தவ குடும்பத்தில் ஒருவேளை இன்றைக்கு அநேக மக்கள் பொருள்களினால அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில நிறைவை காணும்படியாக முயற்சிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு தனிப்பட்ட மனிதனும் வாழ்க்கையிலும் கூட he wants to find satisfaction in the material things that he could have. ஆனா அது அவருடைய வாழ்க்கையில நிறைவை கொடுப்பதில்லை. ஆண்டவர் என்ன சொல்றார்னா, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். You will be happy and content with what you have. உன்னுடைய வாழ்க்கையில பெற்றிருக்கிற அந்த கொஞ்சத்திலும் நீ நிறைவாய் சாப்பிடுவாய். உன்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கும், உன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும். அருமையான சோர்னே சோர், இன்றைக்கு மனிதனுடைய தேவை அதுவும் இதுவும் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில தேவன் உன்னுடைய வாழ்க்கைக்கென்று கொண்டிருக்கிற திட்டத்தை நீ நிறைவேற்றுகிறதில் விழிப்பாக இருப்பது, ஜாக்கிரதையா இருப்பது அவசியம். ஒரு குடும்பத்தில் தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கிற கொஞ்சமும் கூட நிறைவானதாக சமாதானம் உள்ளதாய் காணப்படும். இன்றைக்கு உன்னுடைய குடும்பத்தில் அப்படிதமா சொல்ல முடிகிறதா, நீ உண்மையாலுமே உன்னுடைய கைகளின் பிரயாசத்தை திருப்தியாய் சாப்பிடுகிற நபராக இருக்கிறையா? இன்றைக்கு நாம் ஒரு பொருள் ரீதியான உலகத்தில் வாழ்ந்து we live in a material world. இன்றைக்கு மனிதன் தாமே அவிதமாக இந்த உலகத்தில் பலவிதமான காரியங்களினால தன்னைத்தானே திருப்திப்படுத்திக் கொள்ளும்படியான காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அருமையான சோர்னி சோரியே, உன்னுடைய வாழ்க்கையில நீ எவ்விதமாய் காணப்படுகிறாய் என்பது மிக அவசியமானது. உடைய வாழ்க்கையில எதன் மூலமாக நீ நிறைவை காணும்படியாக பிரயாசப்படுகிறாய் என்பது மிக அவசியமான ஒரு காரியம். உண்மையாலுமே ஒரு குடும்பத்தில் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்துக்கென்றும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அருமையான சோர்னே சோரியே, உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய குடும்பத்துக்கென்று தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆகவே தேவன் ஒவ்வொரு குடும்பத்தை உருவாக்கும் பொழுது அதுல ஒரு பர்பஸ், உன்னுடைய குடும்பத்தில் நோக்கம் இருக்கிறதா? Do you have a godly purpose for your family? உன்னுடைய குடும்பத்துக்கென்று தெய்வீக ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறையா? இதை குறித்து தான் பல விளக்கங்களை நாம் பின்னாலே பார்க்க இருக்கிறதுனால அதை நான் அதிகமாக விரிவுபடுத்தவில்லை, ஏனென்றால் நமக்கு நேரம் இல்லை. ஆனால் கூட இவ்விதமாக அந்த நோக்கமான ஒரு திட்டமான காரியத்தின் மூலமாக தேவன் அந்த அழகான ஏதேன் தோட்டத்தில் அந்த குடும்பத்தை வைத்தார். அதில் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவை காண முடியும். அருமையான சோர்னே சோரியே, உங்களுடைய வாழ்க்கையில நிறைவை தேவனுடைய திட்டத்தில் வாழ்வதன் மூலமாக மாத்திரமே காண முடியும். ஒரு குடும்பமாக உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டத்தில் வாழ்வதன் மூலமாகவே நீ உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய மெய்யான ஆசீர்வாதத்தை காண முடியும். மூன்றாவதாக நாம் பார்க்க முடியாத காரியம் என்னவென்றால், தேவன் தாமே இந்த குடும்பத்துக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருந்த God had a plan. முன்னால நாம பார்ப்போம் அந்த பர்பஸ், அங்கே ஒரு நோக்கத்தை நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்கும்படியான காரியம் என்னவென்றால், தேவன் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 1:28 ஆதியாகமம் 1:28 இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, 2 நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஏதோ வெறுமையாக பிள்ளை பெறும்படியான காரியம் மாத்திரமல்ல, இந்த இடத்துல தேவன் ஒரு குடும்பத்தை மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்காக வைத்திருக்கிறார். ஆண்டு கொள்ளுங்கள், அதாவது உங்களுடைய வாழ்க்கையானது இந்த பூமியினுடைய சகல காரியங்களையும் ஆண்டு வழிநடத்தக்கூடிய காரியத்திற்கு முன்னோடியாய் காணப்பட வேண்டும். அருமையான சோர்னேஸ், இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் பரிதாபமான நிலையில் காணப்படுகிறது. The Christian family is in a very sad state today. உன்னுடைய குடும்பம் ஏதுமாய் காணப்படுகிறது. நான் நேர்மையா கேட்கிறேன், உன்னுடைய குடும்பம் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் என்று சொல்லக்கூடிய நிலையில உன்னுடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? அருமையான சோர்னே சோரியே, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அர்த்தமற்ற நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பம், தேவனுடைய சமாதானம் இல்ல, தேவனுடைய சந்தோஷம் இல்ல, உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய குடும்பத்துக்கு என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறார்? ஜீவனுள்ள தேவன், அருமையான சோர்ணேஸ்வரிய, தேவனிடத்துல போய் உடைய வாழ்க்கையை நீ கேள். ஒவ்வொரு வாலிபனும் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு சிறுவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் என்று தேவன் வைத்திருக்கிற நோக்கம் என்ன? What is the purpose and plan for my life? என்னைக்காகலும் நேர்மையாய் நீ தேவனிடத்துல கேட்டிருக்கிறையா? என்றைக்காகலும் தேவனிடத்துல போய் உடைய வாழ்க்கையில ஆண்டவரே, இந்த உலகத்தில் என்னை சிருஷ்டித்தனுடைய நோக்கம் என்ன? நான் வெட்கத்தோடு சொல்றேன், உனக்கும் மிருகத்துக்கும் சம்பந்தமே வித்தியாசம் இல்லை. I tell you, you don't have any difference between an animal and yourself. உன்னுடைய வாழ்க்கையில நீ ஒரு மிருகத்தை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஏன்னா மிருகத்துக்கு நோக்கம் இல்லை, அதுக்கு திட்டம் இல்லை, அதுக்கு ஒரு குறிக்கோள் இல்லை. ஆனால் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை கர்த்தர் அவிதமாக அவர் சிருஷ்டிக்கவில்லை. உடைய வாழ்க்கையில வெறுமையாக நீ ஏதோ காசு சம்பாதித்து சாப்பிட்டு உன்னுடைய நாட்களை செலவிடுவதுதான் உடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்குமானா? அம்மையாலே உன்னை குறித்து நான் பரிதாபப்படுகிறேன், உன்னை குறித்து நான் வேதனைப்படுகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில தேவன் அவிதமாக உன்னுடைய வாழ்க்கையை வைத்திருப்பாரானா? அருமையான சோர்னே சோரியே, உடைய வாழ்க்கையில நீ பிறவாதிருந்தால் நலமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா நீ பிறந்து நரகத்துக்கு போவதை விட நீ பெறுமாதிருந்தால் நலமாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில நோக்கமற்ற நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையினால உனக்கும் பிரயோஜனம் இல்ல, உன்னுடைய குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. ஏன்? கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் இல்ல. உன்னுடைய வாழ்க்கையில யூ ஆர் எ ஸ்டம்பிளிங் பிளாக் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ ஒரு தடை. உன்னை சுற்றி இருக்கிற மக்கள் பார்க்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை பார்க்க முடியாதபடிக்கு நீ ஒரு தடங்கல் கல். உன்னுடைய வாழ்க்கையில உண்மையான தேவனுடைய ஆசீர்வாதம் அற்று வாழுகிற வாழ்க்கைக்காக நீ சிருஷ்டிக்கப்படவில்லை. You are not created for that purpose. அதனால நீ அதற்கென்று சிருஷ்டிக்கப்படவில்லை. அருமையான சோனே சோரியே, உன்னுடைய வாழ்க்கையில நிறைவற்ற சமாதானமற்ற சந்தோஷமற்ற குழப்பமான போராட்டமான வேலைகளில உன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட பிரச்சனை வேலையில ஒரு நிமிஷமாவது நீ எப்பாவது சிந்திச்சிருக்கியா? ஏன் நான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும்? இன்றைக்கு தேவனை அறியாத மக்கள் தற்கொலைக்கு போகிறார்கள். ஆகவே தேவன் இந்த உலகத்தில் ஒரு நோக்கத்தோடு கூட ஒரு குடும்பத்தை சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில் அருமையான சோர்ணேஸ்வரே, காலம் தாழ்த்தவில்லை. உன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்புக் கொடு. ஒரு கிறிஸ்தவ குடும்பம் மாத்திரமல்ல, ஒரு தனிப்பட்ட மனிதனாக நீ உடைய வாழ்க்கையில தேவன் இன்றைக்கும் நீ அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்பாயானால் அவர் உன்னை உருவாக்குவதில் நிச்சயமாக செயல்படுவார். நீ நிறைவை காணுவாய், நீ கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இன்னைக்கு
பணம் சம்பாதிக்கிறதுல ஜனங்கள் தீவிரித்து ஓடுகிறார்கள். சாப்பிட்டும் சாப்பிடாமலும் வேலைக்கு போய் நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க, ஆனா நிறைவாய் சாப்பிடுகிறதில்லை. நிறைவான இருதயத்தோடு குடும்பத்தில் சமாதானம் ஆளுகை செய்வதில்லை. அருமையான சுவர்ணேஸ்வரி, இவ்வளவு வருத்தமான ஒரு காரியம் என்பதை குறித்து நீ சிந்தித்துக்கொள். அங்கே ஆகவே மூன்றாவதாக, முதலாவது நாம் பார்த்தோம், சிருஷ்டிப்பில தேவன் ஒரு மகிடமாக குடும்பத்தை சிருஷ்டித்திருக்கிறார். இரண்டாவதாக, ஒரு நோக்கத்துக்காக சிருஷ்டித்திருக்கிறார். மூன்றாவது, அவர் ஒரு திட்டம் பண்ணினவராக ஒரு குடும்பத்தை உண்டாக்குகிறார். ஒருவனுடைய வாழ்க்கையில நீ கணவன் மனைவியாக ஏதோ வாழ்ந்து இணைக்கப்பட்டதாக என்ன வேண்டாம், இது தேவனுடைய திட்டத்துக்கு உட்பட்டது. நான்காவதாக, தேவன் ஒரு குடும்பத்தில் சந்தோஷப்படுகிறார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் ஒரு குடும்பம் தாங்க. நம்முடைய வாழ்க்கையில ஆதியாகமம் புத்தகம் 1 28 வசனங்கள், 31 வசனங்களில ஆண்டவர் தம்முடைய சிருஷ்டிப்பத்தில் களி கூறுகிறதை பார்க்கிறோம். 28 வசனத்தில், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவன் ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். 31, அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற் காலமாகி 6 ஆயிற்று. ஆசீர்வதித்தார், நன்றாயிருந்தது. God delighted in his creation. அவருடைய சிருஷ்டிப்பில அவிதமாக அங்கு காக்கப்பட்டதை நாம் பார்க்க அவிதமாக சந்தோஷப்படுகிறதை பார்க்கிறோம். அதனாலே தேவன் குடும்பங்களில மகிழ்ச்சி உள்ளவராக இருக்கிறார். குடும்பத்தில் ஆண்டுடைய பிரசன்னம் காக்கப்படுமானால், அந்த குடும்பத்தில் தேவனுடைய மையமானது இருக்குமானால், அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியான நோக்கத்தோடு வாழுகிற ஒரு குடும்பமாக அது இருக்குமானால், கர்த்தர் அதில் சந்தோஷப்படுகிறார். God is delighted. ஆனா ஒரு குடும்பம் கிறிஸ்துவுக்கு இல்லாத, கிறிஸ்துவுக்கு ஏற்றதாக இல்லாதிருக்கும் பொழுது கர்த்தர் அதை குறித்து துக்கப்படுகிறார். அநேக ஆண்டுகளுக்கு பின்பாக இஸ்ரவேல் மக்கள் வழிதப்பி போன பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் தான் உண்டாக்கின ஏதேன் தோட்டத்தை நினைவு கூர்ந்து அந்த மக்களிடத்தில் பேசுகிறார். ஏசாயன் புத்தகம் 52 அதிகாரத்தில், அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அதை சிருஷ்டித்திருந்தாலும் இந்த வேளையில அந்த மக்களிடத்தில் அவர் மறுபடியும் அதை நினைவு கூர்ந்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயாவின் புத்தகம் 52 அதிகாரம், அங்கு தேவன் தாமே தம்முடைய ஜனங்களை குறித்து விதமாய் பேசுகிறதை பார்க்கிறோம். அங்கே தேவன் தம்முடைய மன்னிக்கிற 51 அதிகாரத்தில் ஆண்டவர் விதமாய் சொல்லுகிறார். 51 அதிகாரம் அவிதமாக இங்கு தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் தாமே இவ்விதமாக அந்த ஏதேன் தோட்டத்தை போல உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அவிதமான ஒரு காரியமாக இதை நிறைவேற்றுகிறார் என்பதை குறித்து சொல்லுகிறார். அம்மையாலையுடைய வாழ்க்கையில தேவன் தம்முடைய மகத்துவமான காரியத்தை, தேவன் தம்முடைய மகத்துவமான சிருஷ்டிப்பை அவர் ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். தேவன் அவிதமாக தங்களுடைய காரியங்களை குறித்து நான் அவர்தாமே பேசுகிறதை நாம் வாசிக்கிறோம். 3 வசனம், ஏசாயா 51 அதிகாரம் 3 வசனம், கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். அமையாலே மனிதனுடைய குடும்பம் உண்டாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்றால், ஆண்டவர் சொல்லுகிறார் அங்கு சந்தோஷ மகிழ்ச்சி துதி. வனாந்தரத்தை ஏதேன் தோட்டத்தை போல இந்த காலை வேளையில கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில, அருமையான சோர்ணேஸ்வரியே, தேவனுடைய கரத்தில் உன்னை ஒப்புக் கொடுப்பாயானால்
உன்னுடைய வாழ்க்கையினுடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுப்பாயானால் வனாந்திரத்தை போல காணப்படலாம், ஆனால் தேவன் சொல்லுகிறார் அதை ஏதேன் தோட்டத்தை போல ஆக்குவார். ஆர்மையான சோர்னே சோரியே, உடைய வாழ்க்கையில ஏன் விதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? ஏன் உடைய குடும்பத்தில் உண்மையான சமாதானம் இல்லாமல் உடைய வாழ்க்கையில நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற என்பதை குறித்து நீ சிந்தித்து பார். தேவன் பக்கமாக திரும்புவதை தவிர பெரிதொரு வழி இல்லை. அண்மையாலே உன்னை தாழ்த்துவதை தவிர பெரிதொரு வழி என்பதில்லை என்று அறிந்துகொள். அந்த 1-2 வசனங்களில சொல்றார், நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். அருமையான சோர்னேஸ்வரியே, உடைய உள்ளத்தில் உண்மையான தேடுதல் உண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே உடைய குடும்பமானது கர்த்தரால் கட்டப்பட வேண்டும் என்பதை நீ வாஞ்சிக்கிறாய் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆனாலும் உடைய வாழ்க்கையில நீ சலிப்படைந்த, நொறுங்கி போன, நறுங்கி போன, ஐயோ வாழ்க்கையை சலித்து போன நிலை இருக்கிற வேளையில கர்த்தர் உன்னை அழைக்கிறார், செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். ஓ தேவனை நோக்கி பார், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். இந்த தேவன் ஜீவனுள்ளவர், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், உன்னை சிருஷ்டித்தவர், உடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழலையும் அறிந்திருக்கிறவர், உடைய வாழ்க்கையின் நிலையை அறிந்திருக்கிறவர், உன்னுடைய காரியங்களை அறிந்திருக்கிறவர், உன்னுடைய எதிர்காலத்தை அறிந்திருக்கிறவர், உடைய வாழ்க்கையினுடைய முடிவை முடிவின் நாளைய வேளையை அறிந்திருக்கிறவர். எனக்கு செவி கொடுங்கள். அருமையான சோர்னேஸ்வரியே, ஏதேன் தோட்டத்தை போல அப்பதான் சொல்றார் ஆண்டவர், உடைய வாழ்க்கையில கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார். ஆறுதலற்ற நருமையான சோர்னேஸ்வரனுடைய வாழ்க்கையில ஐயோ உன்னை பார்த்து நான் புலம்புகிறேன். உண்மையிலே நான் ஒன்று சொல்லுவேன், இந்த வருடத்தில் உனக்கு வார்த்தை தெளிவாய் போதிக்கப்படுகிறது. ஒருவேளை வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை கேட்டும் நீ அதை புறக்கணிப்பாயானால் ஆண்டவரே நீர் இறங்கும் என்று சொல்லித்தர பெரிதொரு வழி இல்லை. அவர் அதில் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து உடைய வாழ்க்கையில் பாழாய்போன ஸ்தலங்கள் உண்டு என்பதை அறிந்திருக்கிறையா? உடைய வாழ்க்கையின் பிரயோஜனமான தன்மைகள் ஏற்கனவே அழிந்து கழிந்து போய்விட்டது என்பதை அறிந்திருக்கிறையா? உடைய வாழ்க்கையின் பல கடந்து போன காலங்கள் வீணாய் போயிடுச்சு. உடைய வாழ்க்கையில இவ்வளவு நான் வாழ்ந்ததில்லையே, நீ ஆண்டவருக்கென்று என்ன பிரயோஜனமான காரியத்தை உடைய வாழ்க்கையில அனுபவித்திருக்கிறாய்? உடைய வாழ்க்கையில எந்த பிரயோஜனமான விதத்தில் உடைய வாழ்க்கையானது கட்டப்பட்டிருக்கிறது என்று உன்னால சொல்லக்கூடிய என்ன சொல்லுகிறாய்? இல்ல, உடைய வாழ்க்கையில வெறுமையா சம்பாதித்து சாப்பிட்டு வீணாய் போன வாழ்க்கையில நீ கழிந்து கொண்டிருக்கிற இந்த காரியத்தை தேடி போகிற உடைய வாழ்க்கையை குறித்து நீ புலம்ப முடியவில்லையா என்று உன்னை பார்த்து நான் புலம்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, அதன் வனாந்தரத்தை ஏதேன் தோட்டத்தை போல, அவாந்தர வெளியை ஓ உன்னுடைய வாழ்க்கை கரலான செறிகளை போல காணப்படுகிறது. அருமையான சோர்னேஸ்வரனுடைய குடும்பம் இதமான நிலை தான் இறக்கி இருக்கிறதுங்க. உடைய வாழ்க்கையில நீ குடும்பத்தில் சந்தோஷம் இல்ல, விடுதலை இல்ல. உன்னுடைய வாழ்க்கையில நீ ஒரு அவாந்தர வெளியாக உன்னுடைய குடும்பமானது காணப்படுகிறது. உண்மையா சொல்றேன், நீ நெஞ்ச தொட்டு சொல், உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிரசன்னம் உடைய கிருபை ஆட்கொள்ளுகிறது சொல்ல முடியுதா? நான் கேட்கிறேங்க. ஆகவே கிறிஸ்தவ குடும்பம் என்பது இதுவல்ல. 5வது காரியமாக அந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னம், God's presence is there. ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவர் முதலாவது சிருஷ்டிப்பு வேளையில அவிதமாக அவர் செய்த காரியத்தை பாருங்கள். அவர் அவிதமாக ஆணையும் பெண்ணையும் உருவாக்கிற நேரத்தில் அவர் தம்முடைய பிரசன்னத்தினால அங்கு காண்பிக்கும்படியான ஒரு அருமையான காரியமாய் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆறாவதாக அங்கே வெளியேற பெற்ற ஒரு இடத்துல வைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஐந்தாவது பகுதியில நான் முன்னோக்கி கொஞ்சம் போகிறேன். ஐந்தால இவ்விதமாக அவருடைய பிரசன்னமானதை காணப்படுகிறதை பார்க்கிறோம்.
ஆதியாகம் இரண்டாவது அதிகாரத்தில் ஆண்டவர் எவ்வளவாக தம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறார்.
அங்கே ஆதாம் ஏவாளை அருமையாய் உருவாக்குகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் இரண்டாவது அதிகாரத்தில் 21, அப்பொழுது அயர்ந்த நித்திரையை தேவன் உருவாக்கி அந்த மனிதனுடைய எலும்பை எடுத்து, விலா எலும்பை எடுத்து மனுஷை உண்டாக்கி அவிதமாக அந்த இடத்திலே கொண்டு வரும் பொழுது, அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான்.
God was delighted to see his creature, his creation to rejoice. அந்த சிருஷ்டிப்பை சந்தோஷமாக இருக்கிறதை தேவன் அங்கே பார்க்கிறதை பார்க்கிறோம். அருமையான சோதனை சோரியே, இங்கே இவ்விதமான வேளையில நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த அருமையான குடும்பம், இதை குறித்து நான் விரிவாக போவதில்லை. ஏன்னா இன்றைக்கு குடும்ப உறவுகளில் பாதிக்கிற பாதிப்பை மகமயமாய்த்து நான் மறுபடி மடிமாக இந்த பகுதிக்கு நான் வர வேண்டிய பல காரியங்கள் உண்டு.
ஆகவே மேலோட்டமாக இந்த காரியங்களை நான் முக்கியப்படுத்தி சொல்லும்படியான இந்த அறிமுக பிரசங்கத்திலே நான் ஆழமாய் போகவில்லை. ஆனால் இவ்விதமான ஒரு அழகான திட்டத்தோடும், அழகான நோக்கத்தோடும், அழகான ஒரு ஆண்டவருடைய சந்தோஷத்தோடும் கூடிய அருமையான இந்த குடும்பத்தில் ஏழாவதாக நாம் பார்க்கிறோம், முதலாவது பிசாசு இந்த உலகத்தில் தாக்கினது குடும்பத்தை தான். The very first attack of the devil was on the family. தேவன் முதலாவது அங்கே இந்த இடத்துல அருமையாய் சிருஷ்டித்த அதை சீர்குலைக்கும்படியாக பிசாசானவன் அங்கு குடும்பத்தை சீர்குலைக்கிறதை பார்க்க, குடும்பம் என்று சொல்லப்படும் பொழுது கணவன் மனை மாத்திரமல்ல, ஒரு குடும்பம், ஒரு நபர், ஒரு குடும்பத்தில் இருக்கிற மக்கள், அவர்கள் மத்தியில் அங்கு சாத்தான் முதலாவது தாக்குதலை ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம்.
அருமையான சோர்ணே சோரியே, இந்த இடத்துல மூன்றாவது அதிகாரத்தில் முதலாவது பிசாசு குடும்பத்தை தாக்குகிறான். இன்றைக்கும் குடும்பத்தை பிசாசு தாக்குகிறான்.
It continues vehemently in attacking the families even today. இன்றைக்கும் குடும்பத்தை பிசாசு பயங்கரமாய் தாக்கிக் கொண்டிருக்கிறான். உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய குடும்பம் அவனுடைய டார்கெட், இலக்கு என்பதை மறந்து விடாத. Your family is the target of the devil. ஆனா நீ அது கிரையாக வேண்டிய அவசியம் இல்ல. அருமையான சோமேஸ்வரி அறிந்து கொள், Your family is the first target of the devil to attack you.
உடைய குடும்பத்தில் இவ்வளவு அருமையான குடும்பம். ஆதாம் சொன்னா, இவள் மனுஷி,
என்னிலிருந்து உருவாக்கப்பட்டவள், அவை ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொன்ன அருமையான உறவை சீர்குலைத்ததை பார்க்கிறோம். அருமையான சோர்ணேஸ்வரி, உனக்கும் என் மனைவிக்கும் இருக்கிற உறவுகளில், உனக்கும் என் கணவனுக்கும் இருக்கிற உறவுகளில், உனக்குடைய பிள்ளைகளில் இருக்கிற உறவுகளில், இன்னுமாக குடும்பத்தின் நபர்களில் இருக்கிற உறவுகளில் சாத்தான் அதை வீழ்த்தும்படியாக அவன் தொடர்ச்சியாய் செயல்படுகிறான் என்பதை நீ அறிந்திருக்கிறையா?
Do you know that? தெரியுமா, நீ ஏற்கனவே இலக்கானதுனால தான் உன்னுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லைங்க. மிக சிறிய அற்பமான காரியத்தை கொண்டு அவன் பெரிய பூதமாக்குகிறான். மிக தெரியுமா, இந்த காலையில் இங்க ஆலயத்தில் வந்து நீ உட்கார்ந்து இருக்கிற, நீ உங்க வீட்டில் இன்னைக்கு காலையில் நடந்தது என்ன, நேற்று தினத்தில் நடந்தது என்ன, தேவன் அறிந்திருக்கிறார். God knows that. தேவன் அறிந்திருக்க, கடந்த வாரத்தில் உன் குடும்பத்தில் நடந்த சண்டை பிரச்சனையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் தெரியுமா? நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையை தேவன் கேட்டிருக்கிறார் தெரியுமா? உன்னுடைய அகம்பாவத்தை, உன்னுடைய பெருமை, உன்னுடைய மேட்டுமையை, உன்னுடைய பிடிவாதத்தை வெளிப்படுத்தின அவிதமான காரியங்களை தேவன் அறிந்திருக்கிறார் என்பது உனக்கு தெரியுமா? ஓ, இந்த இடத்துல சாத்தான் அங்கே ஏற்படுத்தின உறவு பாதிக்கப்படுகிறது.
The main thing, ஆமன் பிசாசு அங்கே செய்த காரியத்தினால உறவு பாதிக்கப்பட்டது. இன்றைக்கு குடும்பங்களில உறவு பாதிக்கப்படுகிறது. உன்னுடைய குடும்ப உறவு பாதிக்கப்பட்டு, உன்னுடைய அருமையான மக்களோடு கூட உள்ள உறவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நீ இதை எப்படி ஜெயிப்பன்னு தெரியாம தடுமாறுற. You don't have the know, you don't have the wisdom of God.
அஞ்ஞான சோனேஸ்வனுடைய குடும்பம் ஒரு பர்லோகத்தை போல இருக்க வேண்டியது இன்றைக்கு யுத்த கலமாய் காணப்படுகிறது. யுத்த கலம்.
ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் தேவன் வந்து பேசின பொழுது, சாத்தானுக்கு செவி கொடுத்த பொழுது
நடந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் வந்து அவனிடத்தில் பேசார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்?
அவன் நிர்மாணியா இருந்ததுனால பயந்து ஒளிந்து கொண்டான். அவிதமாக தன்னை ஒழித்து கொண்ட பின்பாக அங்கே பேசுகிற வார்த்தையை நீங்கள் பாருங்கள். அங்கே தேவன் ஒரு கேள்வியை கேட்கிறார். 11 வசனத்தில் அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலைக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயே என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். ஓ காட், யூ டிட் திஸ் ராங், யூ டிட் திஸ் ராங். ஓ காட், ஆதாம் அதான் சொன்னான், கடவுளே நீ தப்பு செஞ்சிட்டீங்க. நீடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் அதைத்தான் சொல்றேன், கடவுள் தப்பு செஞ்சிட்டாரு, தெய்வம் தப்பு செய்து விட்டது.
உன்னுடைய வாழ்க்கையில மனம் திரும்ப முடியல, நீ கடவுளையே குற்றம் சாற்ற, மனுஷர்களை குற்றம் சாற்ற.
14 அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அங்கே அவ்விதமாக கேட்ட பொழுது, அங்கே 13 பொழுது தேவனாகிய கர்த்தர் சிறிய நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். சிறியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். கடவுளே, இந்த பாம்பு என்னை வஞ்சிருச்சு.
அதனாலே யோபு ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். யோபு 31 அதிகாரம் 33 வசனத்தில் யோபு இவ்விதமாய் பேசுகிறார். யோபுவின் புத்தகம் 31 அதிகாரம் 33 வசனம்
யோபுவின் புத்தகம் 33 அதிகாரம் 31 வசனம் 33 ஒன்றும் இல்லாதிருந்ததையாகில் நீர் என் சொல்லை கேளும், மௌனமாயிரும், நான் உனக்கு ஞானத்தை உபதேசித்தேன்.
மன்னிக்கணும், 31 33 மன்னிக்கணும், நான் தவறான பகுதியை வாசித்தேன். 33 வசனம்
நான் ஆதாமை போல என் மீதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒழித்து வைத்தேனே. நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி, அருமையான சகோதரேஸ்வரனுடைய மீறுதல்களை மூட பார்க்கிறாய்.
என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒழித்து வைத்தேனோ. உன்னுடைய இருதயம் வெறுமையாக இருக்கிறது, உன்னுடைய மடியோ கனத்திருக்கிறது.
Your heart is empty, but the bosom is filled with your sins and evil. உன்னுடைய இருதயம் வெறுமையாக இருக்கிறது, ஆனா உன்னுடைய மடியில நிறைவாயிருக்கிற, எதனால? உன்னுடைய அக்கிரமத்தினாலும் உன் மீறுதலாலும் நீ நிறைவாய் அள்ளி வாரி கட்டிக் கொண்டிருக்கிறாய்.
இந்த காலையில உன்னுடைய நிலை அது இல்லைன்னு நீ நேர்மையா சொல்றியான்னு கேட்கிறேன்.
Are you dare enough to say that I am all right? நான் சரி என்ன நீ இந்த காலையில பேசுறியா?
யாருக்கு முன்னால பேசுற? தேவனுக்கு முன்னால. நீ இன்னொன்னு உன்னை படம் கிடைச்சு நான் காட்டுறேன். அமையாலே வேதனையோடு இதை நான் பேசுகிறேன். உடைய வாழ்க்கையில நோக்கமற்று அலைந்து தெரிகிற உன்னை பார்த்து தான் நான் பேசுறேன்.
நீதிமொழியின் புத்தகத்தில் உன்னை பற்றி சொல்லும்படியான அருமையான காரியம் என்னவென்றால், நீதிமொழிகள் 30:20 இங்கு நாம் பாருங்கள், ஏவாள் அதைத்தான் செய்தாள், அவருடைய வாழ்க்கையில அதைத்தான் நீயும் செய்கிற. நீதிமொழிகளின் புத்தகம் 30:20 இவ்விதமாய் தேவனுடைய வார்த்தையானது சொல்லுகிறது. அருமையான சோரனே சோரியே, ஓ அருமையான சகோதரனே சோரியே, உன்னுடைய வாழ்க்கையில நீ எவ்விதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? நீதிமொழியின் புத்தகம் 30:20 இங்கே ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்களே. அப்படியே விபச்சார ஸ்திரீயினுடைய வழியும் இருக்கிறது, அவள் தின்று தன் வாயை துடைத்து நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள். அவ சாப்பிட்டுட்டு பாவத்தை வாயை துடைச்சிட்டு, நான் ஒரு பாவமும் செய்யவில்லை, நான் ஒண்ணுமே செய்யல, நான் ஒண்ணுமே செய்யல. அருமையான சோர்ணேஸ்வரியே, உடைய வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்து. உடைய வாழ்க்கையில தேவன் தாமே சாத்தான் அன்றைக்கு ஏற்படுத்த காரியத்தை இன்றைக்கு வரைக்குமாக 8th ஈவன் டுடே காட் இஸ் அட்டாக்கிங் யுவர் ஃபேமிலி. உன்னுடைய குடும்பத்தை பிசாசு தாக்கிக் கொண்டிருக்கிறான். ஏவாள் சொன்னா சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, ஆதாம் சொன்னா நீ கொடுத்த ஸ்திரீ. உடைய வாழ்க்கையில ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில எந்த ஒரு பாதகமான சூழ்நிலையும் அது பாதகம் அல்ல. சாக்ரட்டிஸ் அவ்வளவு பெரிய ஞானியானா யார் மூலமாக? யாராவது சிந்திக்க முடியுமா? அவனுடைய மனைவி அவனை உருவாக்கினாள் அல்ல. சாக்ரட்டிஸ் ஞானத்துக்கு காரணமே சாக்ரட்டிஸ் மனைவி. அவள் எவ்விதமானவள்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு நாள் சாக்ரட்டிஸ் அவருடைய நண்பரும் அவருடைய வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து சுவாரஸ்யமா பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அதை சுருக்கமாக சொல்றேன். வீட்டில் பயங்கர சத்தம், பக்கெட் உடையது, பாத்திரம் உடையது, அங்கே பயங்கரமாக பாத்திரம் எல்லாம் உருளுது, வாயிலிருந்து பயங்கரமான வார்த்தைகள். சாக்ரட்டிஸினுடைய நண்பன் புதிய நண்பனா இருப்பானா தெரியல, என்னங்க உள்ள சத்தம் வருது? பயங்கரமான சத்தம். ஆனா சத்தம் ஒன்றும் சாக்ரட்டிஸ் அசைக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு மாடியிலிருந்து பயங்கரமா தண்ணி கொட்டுனது, கொட்டுல அப்படி ஊத்தப்பட்டது. இந்த நண்பன் அரண்டு குழந்தை எழுந்தார். சாக்ரட்டிஸ் சொன்னார், பயப்பட, இன்ன வரைக்கும் இடி இடிச்சது, இப்ப மழை பெய்யுது. அவ என்ன பண்ண, அந்த அம்மா பக்கெட்ல தண்ணியை கொண்டு போய் மேல அங்கிருந்து பொளப்பொளன்னு ஊத்தி விட்டா. உனக்கு ஒரு சண்டை போடுகிற மனைவி கிடைப்பாயானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நிறைவான மனுஷனி. உனக்கு சண்டை போடுற கணவன் கிடைப்பாரானா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகள் உன்னை ஞானியாக்கும், பயப்படாத. கர்த்தர் உன்னை ஞானியாக்குறதுக்கு தான் இந்த முடிச்சு போட்டு வச்சிருக்காரு. கவலைப்படாத, உனக்கும் நம்பிக்கை உண்டு. சரி, அதனால இந்த வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் இல்லாமல் நடைபெறுகிறது ஒன்றுமில்லை. உடைய வாழ்க்கையில தேவன் தம்முடைய மிகப்பெரிய ஒரு திட்டத்தோடு உன்னை உருவாக்கி இருக்கிறார். ஆனா ஒன்று அறிந்துகொள், கடைசியா 8th என்னன்னா, your family is under the siege and attack of the devil. Do you know that? அறிஞ்சிருக்கிறையா? உடைய வாழ்க்கையில சாத்தான் உன்னை தாக்கிக் கொண்டிருக்கிறான். உடைய குடும்பத்தில் எழும்பும்படியான பிரச்சனையின் வேலையில நீ விளங்கிக் கொள்ள முடியல, அருமையான சுவாமீஸ்வரியே, உன்னுடைய மனைவியானவர் பேசுகிறான், நீ வெகுண்டு எழுந்து விடுகிறாய். மிகச்சிறிய காரியத்தினால நீ எவ்வளவு பாதிக்கப்படுகிற, ஒரு சிறிய காரியம் உன்னுடைய குடும்பத்தையெல்லாம் சீரழிக்கிறது.
எவ்வளவு பிள்ளைகள் அதை பார்க்கிறாங்க, குடும்பத்தில் வெரி ஆக்வர்ட் சிச்சுவேஷன், மிக மோசமான ஒரு சூழ்நிலை. அருமையான சுவர்ணேஸ்வரிய, குடும்பம் என்பது அதுவல்ல. தேவன் அழகான ஏதேன் தோட்டத்தில் வைத்திருக்கிற அருமையான அமைப்பு தாங்க அது. உடைய வாழ்க்கையில் அருமையான சுவர்ணேஸ்வரி எம்மியா சொல்றேங்க, குடும்பத்தை குறித்து இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பல காரியங்களை நாம் வருகிற காலங்களில் சிந்திக்க இருக்கிறோம். எவ்ரி பிட் அண்ட் நூக் ஆஃப் த கார்னர் ஷுட் பி டெல்ட் வித் இன் த ஃபேமிலி, விச் இஸ் த பிரைமரி போக்கஸ் ஆஃப் காட். தேவன் முக்கியமாக ஏற்படுத்தின ஒரு பெரிய அமைப்பு குடும்பம். ஆனா நீ கணவன் மனைவி இவ்வளவு நாள சண்டை போடுறது இல்லையே, நாய போல நீ சண்டை போடுற, நாய் சண்டை போடுறத பார்த்திருக்கியா? உடைய குடும்பத்தில் கணவன் மனைவி நாய போல சண்டை போடுற. அருமையான சோர்ணேஸ்வரியே, நாய் தன்னுடைய அகோரமான பல்லை காண்பித்து எவ்வளவாக வெகுண்டெழுகிறதோ அவ்விதமாக நீ வெகுண்டெழுகிறாய். கோபம், யூ ஆர் த டூல் ஆஃப் த டெவில், தெரிஞ்சுக்கோ, நீ சாத்தானுடைய கைப்பாவை. ஆமாங்க, சாத்தானுனை உபயோகப்படுத்த உடைய குடும்பத்தின் சமாதானத்தை கெடுக்கும்படியாக. உலகே, நீ ஒரு ஆகானுடைய குடும்பத்தில், இந்த சர்ச் யுவர் ஆகான், நீ ஒரு ஆகான் சபையில, உரிய வாழ்க்கையில உன்னுடைய சாட்சியற்ற நிலை உன்னை மாத்திரமல்ல உன்னுடைய குடும்பத்தை பாதிக்கிறது, பிள்ளைகளை பாதிக்கும், சபையை பாதிக்கிறது. அருமையாளைய வாழ்க்கையில தெய்வ பயம் தேவைங்க. அண்ணா ஆண்டவர் சொல்றார், ஏசாயாவின் புத்தகம் அந்த பகுதியை காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஒருவேளை நான் பேசுகிற வார்த்தைகள் உனக்கு கடினமாய் காணப்படலாம், ஆனா உன்னை நான் கடினப்படுத்தும்படியாக பேசல. ஏசாயின் புத்தகம் 51 அதிகாரத்தில் அமையாலே சொன்னே, சகோதரி இந்த நாளில் ஆண்டவனோடு கூட பேசியிருப்பார் என்று விசுவாசிக்கிற. ஐயோ, கர்த்தருடைய பேசல நான் அதை குறித்து உண்மையாலுமே நான் மறைவிடங்களிலே எரேமியாவை போல அழுதால் நலமாக இருக்குமே. ஏசாயின் புத்தகம் 51 அதிகாரத்தில், ஆகவே வருகிற நாட்களில கத்தரனோடு கூட நிச்சயமாய் பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். உடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றார், 4 ஏசாயா 51:4, என் ஜனங்களே, என் அருமையான மக்களே, எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே, என் வாக்கை கவனியுங்கள், வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். ஓ, தேவன் தம்முடைய பிரமாணங்களை வெளிச்சமாக இந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஐந்து, என் நீதி சமீபமாயிருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும். உடைய குடும்பத்தில் ரட்சிப்பது, சல்வேஷன். ஓ அருமையான சகோதரனேஸ்வரனுடைய வாழ்க்கையில உன்னுடைய பங்களிப்பு உன்னுடைய குடும்பத்தில் இருக்குமான? ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு தெய்வ பக்தி உள்ள நபர் இருக்குமானா? இருப்பாரான அந்த குடும்பத்தில் ஒரு கணவனோ, ஒரு மனைவியோ, ஒரு தாயோ, ஒரு தகப்பனோ, ஒரு பிள்ளையோ இருக்குமானா? அந்த குடும்பத்துக்கு நம்பிக்கை இருக்குங்க, இந்த குடும்பத்துக்கு மெய்யாலுமே நம்பிக்கை இருக்கு. உடைய வாழ்க்கை விதமாக ஆசீர்வதிக்கிறார். என்னுடைய குடும்பத்தின் மக்கள் மத்தியில் இயேசுவை அறிந்தவர்கள் அதிகமாக இல்லை. ஒரு காலத்தில் நான் ஒரு வாலிபனாக ஆண்டவருடைய வார்த்தை கேட்ட பொழுது கர்த்தரின் பக்கமாக நான் திரும்பினேன். அந்த நாட்களில் எனக்கு ஒரு தெய்வ பக்தியுள்ள நண்பன் இருந்தான். நானும் அவனுமாக என்னுடைய உறவினர்கள் வீட்டில் போய் ஆண்டவருடைய சத்தியத்தை எடுத்து பேசி ஆலயத்துக்கு அழைத்தோம். இன்றைக்கு அநேகர் ஆண்டவர் பக்கமாக திரும்பி இருக்கிறார்கள். ஒரு வாரி வந்த ஆனா எங்கள் உள்ளங்களில் ஆண்டரை குறித்த அந்த வாஞ்சை, அமையாரிலே நான் ஒரு காலத்தில் ஒரு சபையில் ஒரு ஊரில் இருந்த பொழுது இந்த வாலிபர்கள் மத்தியில் என்னுடைய வாழ்க்கையானது உண்மையான விதத்தில் நான் ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழுவதை குறித்த ஒரு முன்மாதிரியை வைக்க நான் தவறவில்லை. அநேக ஆண்டுகள் ஆனாலும் அந்த அருமையான சோழர்கள் மறந்து போகக்கூடிய காரியமாக அது இல்லை. உடைய வாழ்க்கையை குறித்து நீ யோசித்துப்பார். என்னுடைய ரட்சிப்பு வெளிப்படும். அருமையான சோர்னே சோரியே, உன்னுடைய வாழ்க்கையில உண்மையாலுமே உன் ரட்சிப்பு வெளிப்படுகிறதா? இந்த காலையில உன்னை பார்த்து நான் கேட்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய குடும்பத்தை சாத்தான் அங்கே தாக்கும்படியாக. அவன் ஏற்கனவே தாக்கி அங்கு பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கிறான். அநேக குடும்பங்களில குடும்ப பலிபீடம் இல்லை. அநேக குடும்பங்களில பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக தேவனிடத்தில் மன்றாடுகிற மன்றாடுதல் இல்லை. அநேக குடும்பங்களில கணவன் மனைவியாக ஆண்டவரிடத்தில் ஒரு மனப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஒத்தாசையை தேடக்கூடிய காரியம் இல்லை. இன்னைக்கு குடும்பங்களில பிசாசு தாண்டவம் ஆடுகிறான். உன்னுடைய குடும்பத்தில் இந்த காலையில எப்படி இருக்கு யோசனை பண்ணிப்பார். ஒருவேளை இந்த சகோதரன் அந்த சகோதரிக்கும் அல்ல, உனக்காக தேவன் அனுப்பின வார்த்தை தான் இது. உன்னுடைய குடும்பம் கத்திருக்கும்பாக உண்மையான சாட்சியுள்ள குடும்பமாக இருக்க விரும்புறியா? உன்னுடைய குடும்பம் தேவனுக்கு பிரியமானதாய் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறையா?
ஏவாளை போல சர்ப்பமனை வஞ்சித்தது என்று சொல்லாத, ஆதாமை போல நீ கொடுத்த ஸ்திரியானவள் கொடுத்தாள் என்று சொல்லாத, நீ கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்து, சிலுவை முன்பாக தாழ்த்து. அருமையான சோர்ணேஸ்வரியே, உன்னுடைய நிலை எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நிலையற்ற காரியமாக உன்னுடைய குடும்பத்தின் நிலை காணப்படுமானாலும் சரி,
தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்து. ஆண்டவரே, இதுவே என்னுடைய நிலை கர்த்தாவே. நீ மற்றொரு வேலை குற்றம் சாட்டாத, உன்னை நீ தாழ்த்து. தேவன் உன்னுடைய வாழ்க்கையை ஏதேன் தோட்டத்தைப் போல மாற்றுவார். ஏதேன் தோட்டத்தைப் போல மாற்று. என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஒரு சபையில ஆண்டவருக்கு பயப்படுகிற குடும்பங்கள் இருந்தா அந்த சபை செழிக்குமே. குடும்பத்துக்கு தேவை தெய்வ பக்தி உள்ள, சபைக்கு தேவை தெய்வ பக்தி உள்ள குடும்பங்கள். இன்னைக்கு சபையில, இன்னைக்கு குடும்பங்களில சபையை குறித்த கனம் இல்லை, மதிப்பு இல்லை. இது யாருடையது? கர்த்தருடையது. அம்மாலே, உன்னுடைய வீட்டு வாசல் திறந்து வைத்திருக்கிற தெரியுமா? யாருக்கு? பிசாசுக்கு. உன்னுடைய வீட்டு வாசல் மூடப்பட்டிருக்கிறது தெரியுமா? யாருக்கு? தேவனுக்கு. இதோ வாசற்படியில் என்று கதவை தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் யார் உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கா? யார் உட்கார்ந்திருக்கா? இயேசு இருக்காரா இல்ல பிசாசா? தொடர்ந்து பல வாரங்கள் சிந்திக்க ஆவியானோடு கூட பேச வேண்டும். ஜெபிப்போம். கிருபையில் நல்லாண்டவரே, அருமையான காலை வேளைக்காய் மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவரே, நீர் பேசும் ஐயா. அந்தவரே, இந்த மக்களை விட்டு விடாதிரும் ஐயோ. அநேக குடும்பங்களில் ஒரு சின்ன ஒரு காரியம், எத்தனையோ ஆண்டவரே ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த காரியத்தை மனைவி பேசுகிறாள், கணவன் பேசுகிறான். அன்னைக்கு உங்க அப்பா சொன்னார், உங்க அம்மா சொன்னாங்க. ஆண்டவரே, குடும்பத்தில் சாத்தான் எவ்வளவு சீக்கிரமாக சாத்தானுக்கு இரையாகிற கணவன் மனைவி பெற்றோர்கள் பிள்ளைகள். ஆண்டவரே, இன்றைக்கு சாத்தானுடைய பிரசன்னத்தை பேணி பாதுகாக்கிற ஸ்தலம் வீடாக இருக்கிறது கர்த்தாவே. அவன் வெளியே போக விடாமல் அவனுக்கு ஆண்டவரே ஆகாரமிட்டு உபசரித்து அவனை ஆண்டவரே சோபாவில் உட்கார வச்சு அவனை ஆட்சி செய்கிற குடும்பம் இன்றைக்கு முறியடிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அவியானவரே, நீர் பேசும் கர்த்தாவே. ஆண்டவரே, மடி நிறைந்திருக்கிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மடி நிறைந்திருக்கிறது, இருதயமோ வெறுமையாக இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, ஆகவே பிசாசு அவன் வெளியே போய் ஆண்டவரே ஜோடித்திருக்கிறதாக கண்டு இன்னும் அநேக பிசாசுகளை கூட்டிக் கொண்டு வந்து
அந்த வீடுகளில் குடிகொண்டிருக்கிறான். ஆவியானவரே, நீர் பேசும் கர்த்தாவே, உம்முடைய மகத்துவமான உன்னதமான குடும்பம் என்கிற அந்த காரியத்தில் இன்னைக்கு பிசாசு ஐயோ இங்கேயும் உலகத்தில் எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே தாண்டவமாடுகிறதை பார்க்கிற ஆண்டவரே, ஆண்டவரே கிறிஸ்துவ குடும்பங்களை எழுப்பும், ஆண்டவரே கிறிஸ்துவ குடும்பங்களில ஆண்டவர் ஆளுகை செய்யும்படியான காரியத்தை நீர் செய்திருளும். அநேக குடும்பங்களில ஆண்டவருடைய சமாதானம் ஏதேன் தோட்டத்தை போல ஆண்டவரே ஸ்தலத்தை மாற்றும். அந்த இடத்துல ஒருவேளை ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், ஆனால் நிறைவு இருக்கும் ஆண்டவரே. அந்த இடத்துல மெய்யான கிருபை இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும் கர்த்தாவே. ஒருவேளை ஆண்டவரே இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற வெளியிடங்களில் இருக்கிறேன் அருமையான சோர்ன சோரிக்கா ஜபிக்கிறேன். வருகிற காலங்களில் இந்த செய்திகளை கேட்கிற ஆண்டவரே அருமையான மக்களுக்கா ஜபிக்கிறேன். பேசும் கர்த்தாவே, பேசும் ஐயா. ஆவியானவரே, நீர் இந்த குடும்பங்களை மாற்றும். இங்கு வருகிற எந்த ஒரு குடும்பமும் ஆண்டவரே சாத்தானுக்கு திறந்து வைத்திருக்கிற ஒரு வீடாக காணப்பட வேண்டாம். ஐயோ மன்னியும் கர்த்தாவே, மன்னியும் ஆண்டவரே. அவன் இன்றைக்கு எவ்வளவு பயங்கரமான அழிவு ஏற்படுத்துகிறான் ஆண்டவரே. இன்றைக்கு கணவன் மறைவு பேச்சுகளில் தெய்வ பக்தி இல்லை. எவ்வளவு சீக்கிரமாக ஆண்டவரே மற்றவர்களை குறை சொல்லி வாழுகிற காரியங்கள் ஆண்டவரே, தங்களை தாழ்த்த முடியாதபடிக்கு காணப்படுகிற கடின இருதயங்கள். ஐயோ ஆண்டவரே, பிள்ளைகள் இதை கேட்கும் பொழுது அவருடைய இருதயங்கள் கடினப்படுகிறது. தங்களுடைய பிள்ளைகளை தாங்களே நரகத்துக்கு அழைத்து செல்லுகிற பெற்றோர்கள். ஆவியானவரே, இந்த காலங்களில தொடர்ந்து விதமான சத்தியங்களை கொண்டு நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.